வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சிமாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துழை நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள் கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத் தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.